நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி அரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூருடைக்காடர் சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொருப சமாதி அடைந்த நேருளம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாகவோ அல்லது இந்த கேள்விகளுக்கு பதில் காணும் போது வரும் அனுபவத்தை பகிரும் சத்சங்கமாகவோ அமையும். ஆனால் இன்றையான் சத்சங்கத்தை நாங்கள் சத்குரு கிரியா பாபாஜிக்கு எல்லோருமாக காணிக்கையாக செலுத்துகின்றோம். ஏனென்றால் இன்று அவர் பிறந்த தினம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி. அவரை பற்றிய சில சிந்தனைகளை இன்றையான் சத்சங்கத்தில் முன்வைப்போம். அவர் பாபாஜி அவர்கள் கிறிஸ்துக்கு பின் 203ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி பரங்கிப்பேட்டை, சிதம்பரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பரங்கிப்பேட்டை என்ற ஊரில் பிறந்தார். அவருடைய சரிதையை இன்று முழுமையாக நான் பார்க்கவில்லை. அவர் பிறந்த இடத்தை இங்கு குறிப்பு கொடுக்கின்றேன். சிதம்பரத்துக்கு அருகில் அவருடைய குருவாக அவர் அகஸ்திய மாமுனிவரையும் போகச்சித்தரையும் கொண்டு தன்னுடைய அதி உயர் நிலையான சொரூப சமாதி நிலையை அவர் எட்டினார். அது மிகவும் அதி உயர்ந்த சமாதி நிலை. அதாவது அவருடைய உடல் அணுக்களாக பிரிக்கப்பட்டது அவருடைய உயர் பயிற்சி மூலமாக. அதுதான் சொரூப சமாதி. அதன் அர்த்தம் அவர் எந்த நேரத்திலும் எங்கும் அவருடைய உடலை மீண்டும் எடுக்கலாம் என்பது அந்த சமாதியின் உயர்நிலை. ஆகவே அவர் அப்படியான ஒரு உயர் சமாதியை அடைந்ததற்கு யோகி ராமையா அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். இந்த கிரியா யோகத்தை அவர் உருவாக்கி தந்தார் எங்கள் சாதகர்கள் எல்லோருக்கும். இது 5 உடலுக்கான பயிற்சி. இந்த 5 உடலில் அதி உயர் பயிற்சியில் ஈடுபட்டு இறுதியாக தொடங்கிய உடலாகிய தேக உடலை வென்றவர்தான் சத்குரு கிரியா பாபாஜி. அதைத்தான் சொரூப சமாதி என்று யோகியார் அவர்கள் விளக்கம் தந்தார்கள். ஆகவே இந்த 5 உடல்களில் ஆன்ம ஈடேற்றத்தை, இறுதி நிலையை அடைவது ஆன்ம உடலை வெல்வது. அவர் அதற்கும் மேலே சென்றார். அதை வென்றவுடன் மேலிருந்து கீழாக வந்து அறிவுடலை வென்றார், மன உடலை வென்றார், சுவாச உடலை வென்றார், இறுதியாக தேக உடலை வென்று ஒளி உடம்பாகினார். அதுதான் சொரூப சமாதி. அதேபோல் ஒவ்வொரு நிலையிலும் வேறு அருளாளர்கள் தங்களை தக்க வைத்துக் கொண்டார்கள். அதன் முறையில் அறிவுடம்பை மாத்திரம் வென்றவர் இறுதி நிலைக்கு சென்று திரும்பும் போது புத்த பகவான் என்று யோகியார் குறிப்பு தந்தார். தியான உடலை வென்றவர் பதஞ்சலி சித்தர் என்ற குறிப்பு தந்தார். சுவாச உடலை வென்றவர் போக சித்தர் என்ற குறிப்பு தந்தார். ஆனால் இறுதியாக தேக உடலை வென்றவர்கள் பாபாஜியும் அகசியமா முனியும் என்று குறிப்பு தந்தார். அதனால்தான் யோகியார் அமைத்த பாட்டில் இறுதி வசனமாக பாபாஜியும் அகசியரும் சொரூப சமாதி அடைந்தனர், உலகம் உய்யவே என்று முடிவடைகின்றது. ஆகவே அந்த அதியுயர் சமாதியை அடைந்த பாபாஜி இந்த கிரியா யோகத்தை இந்த உலகிற்கு நான்கு முறைகள் கொண்டு வந்தார். முதலாவதாக 9வது நூற்றாண்டில் ஆதிசங்கரருக்கு இந்த யோகத்தை புத்த சமயத்திற்கும் சைவ சமயத்திற்கும் இடைப்பட்ட இடர்பாடுகள் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கும் போது அதற்கு வேண்டிய முறையில் அதை உபதேசித்து அந்த சமயத்திற்கிடையே நடந்த மோதலை தவிர்த்தார். 15வது நூற்றாண்டில் அதேபோல் இந்தியாவில் முஸ்லீம்களுக்கும் சைவர்களுக்கும் நடந்த இன மோதலை தவிர்ப்பதற்கு அப்போது ஆண்டு கொண்டிருந்த அரசனான கபீர்தாஸ் என்ற முஸ்லீம் மன்னனுக்கு கிரியா யோகத்தை அதை தடுப்பதற்குரிய முறைகளை உபதேசித்து அந்த பிரச்சனையை விளக்கினார். அதன்பின் 18வது நூற்றாண்டில்தான் அவர் கருணை பொழிந்து இந்த கிரியா யோகம் மக்கள் வரை செல்ல வேண்டும் என்று விரும்பி லாகிரி மகாஷேர் அவர்களுக்கு இந்த கிரியா யோகத்தை கொடுத்தார். அந்த நேரத்தில் லாகிரி மகாஷேர் அவர்கள் அதை வட இந்தியாவில் காசி மாநகரில் பிறப்பினார்கள். அவர் வழிவந்த யுக்தீஸ்வரகிரிஜி அதை எடுத்து கல்கத்தா மாநகரில் பிறப்பினார். அதன் வழிவந்த யோகானந்தகிரிஜி அந்த முறையை எடுத்து வட அமெரிக்காவில் கொண்டு வந்து பிறப்பினார். அது ஒரு 100 ஆண்டுகளாக நடைபெற்றது 18வது நூற்றாண்டில். பிந்து அதை நிறுத்திவிட்டு பாபாஜி அது முடிந்தவுடன் மார்ச் 7ஆம் தேதி 1982 யோகானந்தகிரிஜி சமாதி அடைந்தவுடன் யோகி ராமையா அவர்கள் நீலகண்டன் அவர்கள் இருவரை தெரிவு செய்து அதே ஆண்டு இந்த கிரியா யோகத்தின் 4வது அத்தியாயமான சிவ யோகத்தில் இருந்து வந்த சைவ சித்தாந்த கிரியா யோகத்தை உருவாக்கினார். இது 4வது அத்தியாயம். அதன் வழி இப்போது இந்த கிரியா யோகம் சென்று கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வரப்போகின்றன. ஆகவே அதன் வழி வந்தவர்கள்தான் நாங்கள் எல்லா சாதகர்களும். யோகியாருக்கு கீழ் இதை படித்த பல குருமார்கள் இவற்றை உபதேசிக்கின்றார்கள் இந்த உலகத்தில். அதிலிருந்து நாங்கள் எல்லோரும் இதை பெற்றிருக்கின்றோம், இந்த தீச்சையை. இவ்வளவுதான் சுருக்கமான கிரியா யோகத்துக்கு கிரியா யோகத்தில் நாங்கள் பயணிக்கும் கிரியா யோகத்தில் சத்குரு கிரியா பாபாஜிக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கும் தொடர்பாக அமைந்திருக்கின்றது. இப்போது எங்களுக்கு இந்த கிரியா யோகம் இந்த உடலில் கிடைத்து நாங்கள் இவற்றை குருமார்கள் மூலம் படித்து பயிற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம். முழுமையாக பயிற்சி செய்பவர்களும் இருக்கின்றார்கள், பகுதியாக பயிற்சி செய்பவர்களும் இருக்கின்றார்கள். அதற்குரிய காரணம் இந்த கிரியா யோகம் பாபாஜியால் கொடுக்கப்பட்ட விதம். அதாவது அவர் இந்த கிரியா யோகத்தை குருமார்கள் மூலம் எங்களுக்கு தரும்போது இந்த கிரியா யோகத்தை நாலாவது முறையான கிரியா யோகத்தை உலகத்தில் இருக்கும் மக்கள் உலகியலில் வாழ்ந்து கொண்டு இதை செய்து அதன் உயரிய நிலையை அடைய வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதற்குரிய காரணம் இது கலியுகம். ஆகவே அவர் அப்படியான ஒரு விடயத்தை குருமார்கள் மூலம் கொடுத்ததால் மக்களுக்கு அதை ஒரு சாய்ஸ் என்று சொல்லுவார்கள். அது அவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கின்றது. எந்த பக்கத்தில் எத்தனை வீதம் அவர்கள் பயணிப்பது என்பது. ஆகவே இந்த கிரியா யோகத்தை கொடுக்கும் போது மூன்று விதமான பயிற்சி முறைகளை பாபாஜி சாரி யோகி ராமையா அவர்கள் மூலமாக கிடைத்தது எங்களுக்கு. அதாவது 30 நிமிட பயிற்சி, அது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அதிலிருந்து மேல் நோக்கி சென்றால் 2 மணித்தியால பயிற்சி, அதிலிருந்து மேலே சென்றால் 8 மணித்தியால பயிற்சி. இவற்றில் நாங்கள் தவழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சாதகர்கள் எல்லோரும். அப்படி இருக்கும் காலகட்டத்தில் சத்குரு கிரியா பாபாஜியின் அருளினால் எங்களுக்கு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து கிடைக்கின்றது. இப்போது பலருக்கும் அதில் ஒரு கேள்வி உண்டு, என்னடா நாங்கள் கிரியா யோகத்தில் இருக்கின்றோமே, அந்த சாதனையை செய்கின்றோமே, சைவ சித்தாந்தத்திற்கும் கிரியா யோகத்திற்கும் என்ன சம்பந்தம்? அதை யோகியார் அவர்கள் ஒரு வசனத்தில் சொல்லிவிட்டு அவருடைய காலத்தை முடித்து விட்டார். இது அங்கிருந்து வந்த யோகம் என்றதை அவருடைய சத்சங்கத்தில் குறிப்பு கொடுத்திருக்கின்றார். அதற்குரிய சில விளக்கங்கள் சத்குரு கிரியா பாபாஜியின் அருளினால் இப்போது கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்ததுதான் இந்த கிரியா யோகா. பாபாஜி எழுதிய புத்தகம் அதற்கு சான்று. இது நாங்கள் எழுந்த மானத்தில் பேசவில்லை. பாபாஜியின் வாய்ஸ் ஆஃப் பாபாஜி தெய்வீய குரலில் வரும் ஒவ்வொரு சொற்களும் சிவயோகத்தில் இருந்து வந்த சைவ சித்தாந்தத்துக்குள் அடக்கம். இதை ஜோகி ராமையா அவர்கள் சொன்னார்கள், புரியவில்லை அந்த நேரத்தில். இப்போது அதற்குரிய விடயங்கள் சத்குரி பாபாஜியின் தெய்வீக குரலை ஆதாரமாக வைத்து கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் இந்த உடலில் இருக்கும் போது கிரியா சாதகர்களாக செயல்முறை பயிற்சி மாத்திரம் எங்களுக்கு கிடைத்ததாக தவழ்ந்து கொண்டிருக்கும் போது அதில் எந்த நிலையில் தவழ்கின்றோம் என்பது எங்களுடைய பயிற்சி முறையை பொறுத்தது என்று தவழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து கிடைத்தது. அதிலிருந்து கிடைத்தது என்றால் அதன் விளக்கம் என்ன? சைவ சித்தாந்தம் என்றால் என்ன? இறைவன் எங்களுடைய ஆன்மாக்களை தன்னுடைய சச்சிதானந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் ஆணவ நிலையில் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த பிடியிலிருந்து தளர பண்ணி தன்னுடைய சச்சிதானந்த நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று தன்னுடைய இச்சை மூலம், திருவருள் இச்சை மூலம் நினைத்து இந்த தனு கரண புவன போகங்களை படைத்தார். தன்னுடைய சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்து, சொரூப நிலை என்றால் எட்ட முடியாத நிலை என்று சைவ சித்தாந்தம் சொல்லி இருக்கின்றது, எல்லோரும் படித்திருக்கின்றோம். தடத்த நிலை என்றால் அவர்களுடைய இறை நிலைக்கு வந்து உருவங்கள் கொண்டு, பல பெயர்களில் உருவங்கள் கொண்டு, அதன் மூலம் இந்த தத்துவங்களை உருவாக்கி 36 தத்துவங்களை, அந்த 36 தத்துவங்கள் ஊடாக தனு கரண புவன போகங்களை படைத்து ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு அதியுயர் தெய்வத்தை நிர்ணயித்து இறைவன், அவர்கள் அதை செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் 5 தொழில்கள்: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இதை பற்றி நாம் விரிவாக செல்லவில்லை, எல்லோரும் படித்திருக்கின்றீர்கள் ஆரம்ப நிலையை. ஆகவே அந்த நிலையில் வந்தது, அந்த நிலையை சொல்லிக்கொண்டு வந்ததுதான் சைவ சித்தாந்தம். இதற்கு இன்னொரு விளக்கமும் இருக்கு. என்ன? இறைவன் இந்த தனு கரண புவன போகங்களை படைக்கும் போது, தனு கரணம் புவனம் போகம், அதாவது எங்களுடைய உடல்கள், உடல்களில் பூட்டப்பட்டிருக்கும் கருவிகள், உலகம், உலகத்தில் நாங்கள் சுகிக்க இருக்கும் பொருட்கள், இவற்றை படைக்கும் போது இறைவன் அதை தனியே படைத்து விட்டு எங்களை விடவில்லை. ஏனென்றால் அவனுடைய நோக்கம் உயரிய நோக்கம், எங்களை தன்னை போல சச்சிதானந்த ஆனந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் ஏதோ ஒரு பிறப்பில் என்பதுதான் அவனுடைய நோக்கம். ஆதலால் அவன் வேத ஆகமங்களை அதற்கு அருளி செய்தான். அந்த வேதங்களில் வந்த 12 திருமுறைகளும் சாஸ்திரங்களில் வந்த 14 சாஸ்திரங்கள் நூல்களும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் அந்த வழிமுறையில் அதை வாழ்ந்து காட்டிய 63 நாயன்மார்களுடைய கதையை வேதாந்தத்திலும் சித்தாந்தத்தில் அதனுடைய செயல்முறை பயிற்சிகளையும் விடயங்களையும் அறிவுத்திறனையும் இறைவன் ஊட்ட அதை அருளினார். ஆகவே அதை நாங்கள் படிக்கத் தொடங்கியவுடன் தான் எங்களுடைய சாதனையின் அடுத்த நிலை புலப்பட்டது. ஏனென்றால் அடிப்படை கருத்து வரத் தொடங்கியது. நாங்கள் யார்? எங்களுடைய உடல் எங்கிருந்து வந்தது? உடலில் என்ன பொருத்தப்பட்டிருக்கின்றது? இதை பொருத்துவதற்கெல்லாம் அவர் பாவித்தவை என்ன? அதாவது முப்பொருள் உண்மையை பற்றி சைவ சித்தாந்தம் விளக்கமாக கொடுக்கின்றது. இந்த முப்பொருள் உண்மை தெரியாமல் நாங்கள் எவ்வளவு பயிற்சி செய்தாலும் அந்த இறுதி நிலையை நாங்கள் தொட முடியாது. இது ஆரம்பத்தில் விளங்கவில்லை, இப்போது முழுமையாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்குரிய காரணம் என்ன? இந்த முப்பொருள் உண்மைகளில் பதி, பசு, பாசம் பேசப்படுகின்றது. இந்த பசு என்ற ஆன்மா பதிக்கும் பாசத்துக்கும் இடையில் இருக்கின்றது. ஆனால் பாசத்தில் இருக்கும் ஆணவ மலத்தில் கட்டுண்டிருக்கின்றது. ஆகவே இறைவன் செயல் என்ன இந்த ஆன்மாவை உடைப்பிப்பதற்கென்று சுருக்கமாக பார்த்தால், இந்த ஆன்மா எல்லாம் மலங்களில் கண்ம மலத்தில் இருக்கின்றன செய்த வினைகளை வைத்து. ஆகவே மாயாமலம் தன்னுடைய வைப்பு சக்தியாக இருக்கும் மாயாமலத்தை வைத்துத்தான் இந்த தனுகரண புவனங்களை படைத்து இந்த ஆன்மாக்களை அவர்களுக்கு இருக்கும் வினை அறிவுத்திறனுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு உடலுக்குள் புகுத்தி இருக்கின்றார். அந்த பிறப்பு சக்கரம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அவ்வளவுதான் அவருடைய இயக்கம், நடத்தி கொண்டிருக்கின்றார், நாங்கள் நடக்கின்றோம். ஆனால் இவற்றிலிருந்து நாங்கள் இந்த அடிப்படை விஷயம் எங்களை பற்றி புரியாது, எங்களுடைய உடலை பற்றி, எங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு விரும்பியவாறு இந்த அவர் அருளித்தந்த இந்த உலகத்தில் உலகப் பொருட்களில் இருந்து கொண்டு நாங்கள் புரண்டு கொண்டிருக்கின்றோம். சிற்றின்பத்தில் மிகுதி எங்களுக்கு புலப்படவில்லை. ஆகவே சைவ சித்தாந்த சாதகர்களாகிய நாங்கள் இந்த அடிப்படை நிலையை புரிந்தவுடன் தான் தெரிகின்றது நாங்கள் எங்கு எங்கு தவறுகளை இழைக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய பயிற்சியிலிருந்து நாங்கள் ஏன் தவறுகின்றோம் என்பதெல்லாம் அப்பட்டமாக துவங்குகின்றது. ஆகவே நன்றி பாபாஜிக்கு, இந்த அடிப்படை அறிவை இப்போது தந்து கொண்டிருக்கின்றார். அந்த விளக்கத்துடன் நாங்கள் இரண்டாவது நிலையாக சொல்லலாம், இந்த கிரியாயோக செயல்முறை பயிற்சியில் நாங்கள் தவழுகின்றோம். ஆகவே இதை நினைத்து பார்த்தால், இந்த உடலில் இருக்கும் எங்களுடைய சாதகர்கள் எல்லோரும் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள்! இந்த உடலில் பாபாஜியின் கிரியா யோகத்தில் நாங்கள் அதை தொடக்கூடிய நிலையில் இருந்தோம், அதில் வளர்ந்தோம், உலகியலிலும் கிரியா யோகத்திலும் வளர்ந்தோம். இந்த நேரக்கணக்கு பயிற்சியின்படி பார்த்தால், கூடுதலான பயிற்சி செய்தால் கூட 2 மணி நேரம், அதற்கு மேலாக ஒருவரும் செய்ய தொடங்கவில்லை. இன்னும் சிலரை விட, யோகியாருக்கு கீழ்ப்படித்த சில குருமார்களை விட ஒருவரும் செய்யவில்லை 8 மணித்தியால பயிற்சி. இந்த 2 மணித்தியால பயிற்சி 24 மணித்தியாலத்தில் நாங்கள் 2 மணித்தியாலம்தான் இந்த பயிற்சியில் இருந்திருக்கின்றோம். மிச்ச 22 மணித்தியாலமும் இந்த உலகத்திலும் உலகப் பொருட்களிலும் புரளுகின்றோம் சிற்றின்பத்தில். ஆகவே இப்போது எங்களுடைய உடலில் பொருத்தப்பட்டிருக்கும் கருவிகள் எவ்வாறு இந்த சிற்றின்பத்தை அது என்ன என்று தெரியாமல் புரளுகின்றோம்? இவையெல்லாம் இப்போது விளக்கத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே பாபாஜியின் கிரியா யோகத்தில் தான் நாங்கள் செல்லப் போகின்றோம். அது திண்ணம், அதாவது உலகியலில் இருந்து கொண்டுதான் நாங்கள் பயிற்சியை செய்யப் போகின்றோம். அந்த நிலையில் நாங்கள் 22 மனத்தியாலம் உலகியலிலும், ஒரு கணக்குக்கு சொல்கின்றேன் உபமானமாக, 2 மனத்தியாலம் கிரியா யோகத்திலும் புரண்ட எங்களுக்கு அந்த 22 மனத்தியாலத்தில் நாங்கள் உலகியலில் புரளும் போது அங்கு என்ன இருக்கின்றது, அது எப்படி எங்களுக்கு கிடைக்கின்றது, அது எங்கே எங்களை கூட்டிச் செல்கின்றது, இந்த வினைக்கணக்குகள் எல்லாம் எங்களுக்கு புரிகின்றது. அதாவது பிராப்த வினையுடன் வந்தோம், இந்த புரளில் அதிகமாக ஆகாமிய வினையை ஈட்டுகின்றோம். மீண்டும் அந்த ஆகாமிய வினை எங்களுடைய உடல் ஒடுக்கப்படும் போது சஞ்சீதத்துக்கு செல்கின்றது. மீண்டும் 48 மணி நேரத்தில் புது உடலை எடுக்கின்றோம். இது தொடர்கின்றது. ஆகவே இந்த வினை அழிந்து முடியும் வரை உடல் உண்டு, உடல் இருக்கும் வரை துன்பம் உண்டு. நாங்கள் செய்வது இன்பமும் துன்பமும் தான். நல்வினையும் செய்கின்றோம், தீவினையும் செய்கின்றோம். சைவ சித்தாந்தத்தில் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் எந்த வினையை செய்தாலும் எங்களுக்கு புறப்புக்கள் தொடர்ந்து கொண்டே போகும். ஆகவே சிலர் நினைத்தாலும் நாங்கள் நல்வினைகளை செய்கின்றோம், எங்களுடைய தொண்டுகள் சிறக்கச் செய்கின்றோம் என்று யோசித்தாலும் அந்த சிறப்பு தொண்டுக்கும் எங்களுக்கு புறப்புண்டு. அது நல்ல புறப்புத்தான். ஆனால் அந்த புறப்புக்குள் திரும்பவும் இந்த உடலுக்குள் வரும்போது நாங்கள் தவறுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் திரும்பவும் அந்த சிற்றின்பத்துக்குள் நாங்கள் ஈடுபடத்தான் கூடுதலாக வருவோம். ஆகவே எங்களுடைய புறப்பு சுழற்சியை குறைக்க வேண்டும் என்பது இப்போது புரிந்து கொண்டோம். எது சரி எது பிழை என்பதை புரிந்து கொண்டோம். இவை இந்த வெற்று நாங்கள் அகப்படுவதற்குரிய காரணம் இந்த 5 பொறிகளும் என்று புரிந்து கொண்டோம். 5 பொறிகளும் எல்லோருக்கும் தெரிந்ததுதான், கண் காது மூக்கு வாய் செவி. உடல் செவியும் காதும் உண்டு. ஆகவே இவற்றிலிருந்து நாங்கள் தப்ப வேண்டும் என்று விளங்கிவிட்டது சைவ சித்தாந்தத்தில். இதை 5 வேடர்கள் என்று சொல்கின்றார்கள். வேடர்கள் எங்களை குறி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் எங்களுடைய உலகியல் வாழ்க்கை. ஆகவே இந்த சைவ சித்தாந்தத்தை நாங்கள் கிரியா யோக சாதகர்களாக இருக்கின்றோமே, ஏன் இந்த சைவ சித்தாந்தம் எங்களுக்கு தேவை என்ற கேள்வி பலருக்கும் மனதில் உண்டு. வெளிப்படையாகவும் உண்டு, உள்ளாகவும் உண்டு என்பதை அடியேன் அறிவேன். எனக்கும் அப்படி இருந்ததுதான் ஒரு நேரம். அதற்குரிய பதில், எங்களுடைய 22 மணித்தியால தற்கால வாழ்க்கையில் அந்த 22 மனத்தியாலத்தில் நாங்கள் ஈடுபடும் சிற்றின்பம் எவ்வாறு கிடைக்கின்றது, அது எங்கே எங்களை கொண்டு செல்கின்றது, அதிலிருந்து தப்புற வழிகள் எப்படி என்று இந்த 36 தத்துவங்களும் சைவ சித்தாந்த தத்துவங்கள் எங்களுக்கு சொல்கின்றது. அதனால் தான் இறைவன் இந்த நிலையை தான் எடுத்து தடுத்த நிலையை இந்த ஆன்மாக்களை யூகிக்க வேண்டும் என்பதற்காக இவற்றையெல்லாம் செய்து 5 தொழில்கள் மூலம் எங்களை நடத்துகின்றான். ஆனால் அவன் ஆகம நூல்களை எங்களுக்கு தந்திருக்கின்றான், வேதத்தையும் தந்திருக்கின்றான். இவற்றை அறிவதற்கு குருமார்கள் மூலம் அப்போது இப்போது பாபாஜி என்ன செய்து கொண்டிருக்கின்றார், எங்களுடைய 2 நிலைக்கு எங்களை தள்ளுகின்றார் என்பது உணர்கின்றேன். அதாவது அறிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ். அதை பாபாஜி நாசுக்காக பாபாஜியின் தெய்வீய குரலிலும் தந்திருக்கின்றார். உலகத்தில் வாழ், உலகத்தை கொண்டு வாழாதே. அந்த கொண்டு வாழாதே என்பதுதான் நான் எனது. தரப்பட்டவை எல்லாவற்றையும் எங்களுடைய உடமையாக்க முயன்று கொன்றே வாழ்கின்றோம். எங்களுக்கு எங்களுடைய முடிவு காலத்தில் அது எங்களுடைய பிள்ளைகளின் உடைமையாக வேணும், அவர்களுடைய முடிவு காலத்தில் அது எங்களுடைய பேரப்பிள்ளைகளின் உடைமையாக வேண்டும் என்று ஓடி ஓடி புரண்டு புரண்டு இவற்றை சேர்க்கின்றோம். ஆனால் இறுதியில் நாங்கள் ஒன்றையும் கொண்டு போவதில்லை என்பதை பாபாஜி எங்களுக்கு கிரியா யோகத்தில் விளங்கப்படுத்தி நாங்கள் அதை கேள்வி மூலம் கேட்டுவிட்டோம். அதனால்தான் இந்த ஐந்து உடல் பயிற்சியில் இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த தேக உடலை விட மற்றைய நான்கு உடல்களையும் தான் நாங்கள் இறந்த பின் கொண்டு போகலாம் என்ற விளக்கம் கிடைத்தபடியால் பா சத்குரு கிரியா பாபாஜியினால் அது பூரணமாக விளங்கியபடியால் இந்த 22 மணி நேரம் உலகத்தில் பிறண்டு கொண்டு இந்த 2 மணி நேரத்தில் ஒரு இச்சை வைத்து நாங்கள் செய்வதற்குரிய காரணம் நாங்கள் போகும்போது ஒன்றும் கொண்டு போக முடியாது என்று தெரிந்து விட்டது கிரியா யோகத்தின் மூலம். ஆகவே இந்த அக உடலுக்குரிய பயிற்சியை கொண்டு செல்லலாம் என்றும் புரிந்து விட்டது. ஆகவே அதில் நாங்கள் இன்புற்றிருந்தோம். அந்த பயிற்சியை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று இப்போதுதான் விளங்குகின்றது. மற்ற 22 மணித்தியாலமும் வீணடிக்கப்படுகின்றது என்று. ஆகவேதான் இந்த சைவ சித்தாந்த வாழ்க்கை முறை. ஆகவே இந்த சைவ சித்தாந்தத்தை சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் இந்த நிலையில் உங்களுடைய காது கேட்டும்படி, எங்களுடைய காது கேட்டும்படி கொடுத்திருக்கின்றார். ஆகவே அதில் கொஞ்சம் நாங்கள் சிறிய நேரத்தை, அந்த 22 மணித்தியாலத்தில் சிறிய நேரத்தை எடுத்து அவற்றை கேட்டு அவற்றை பற்றி சிந்திக்க தொடங்கிவிட்டோம் என்றால் அந்த 22 மணித்தியாலம் வீணாக போகும் நேரத்திலிருந்து சில மணித்தியாலங்களை எங்களுடைய 2 மணித்தியால சாதனை பக்கமாக இழுத்து ஒரு நேரம் அந்த சாதனை நேரம் கூடிக்கொண்டு வரும்போது எங்களுடைய உடல் எடுக்கும் நிலைகளை நாங்கள் குறைத்து கொண்டு போகின்றோம் என்பது சைவ சித்தாந்த கருத்து. ஆகவே இன்று பாபாஜியின் இன்றைய பிறந்த தினத்தில் நாங்கள் இவற்றை உள்வாங்குவோம். எல்லா சாதகர்களும் என்னையும் சேர்த்து அதன் வழி நிற்பதற்கு முயற்சிப்போம். நிச்சயமாக முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பக்கத்தை அறிந்து அதில் பகுதியாகவும் முழுமையாகவும் நிற்கின்றோம் சாதகர்கள். இப்போது மறுபகுதியை அறிகின்றோம் சைவ சித்தாந்த அடிப்படையில் இருந்து. அதிலிருந்து இந்த பக்கத்திற்கு நாங்கள் சிறிது சிறிதாக வந்து கொண்டிருப்போமாக இருந்தால் அந்த ஆனந்தத்தை நோக்கி நாங்கள் செல்கின்றோம் என்பது அதனுடைய பொருள். அதுதான் கடவுளுடைய திட்டம். ஆகவே சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் அந்த அதி உயர் சொரூப சமாதி நிலையை அடைந்து இறைவனின் மைந்தனாக மகனாக இருக்கின்றார் என்பது யோகி ராமையா அவர்களால் சொல்லப்பட்ட சில கருத்துக்கள். ஆகவே எங்களுக்கு எங்களுடைய உயிர்கள், அதாவது இந்த சாதகர் கூட்டத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் இதனால்தான் கொடுத்து வைத்தவர்கள். ஆகவே இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் நாங்கள் என்ன செய்தாலும் பாபாஜி எங்களை தூக்கி செல்கின்றார் என்று அவருடைய புத்தகத்தில் இருந்தும் கூட எங்களுக்கு கிடைத்து விட்டது. ஆனால் அதை உணர வேண்டும். நாங்களாகவே தான் நாங்கள் செல்கின்றோம் 22 மணித்தியாலம் இலகியலிலும் 2 மணித்தியாலம் பயிற்சியிலும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அல்லது 30 நிமிஷம் பயிற்சியிலும் 23.5 மணி நேரம் உலகத்திலும் ஈடுபட்டு கொண்டு போகின்றோம். சில நேரம் பயிற்சி செய்யாதவர்களுக்கே சேர்த்து விடுவோம். இங்கே 24 மணி நேரமுமே உலகத்தில் உலர்கின்றோம். ஆகவே இவற்றை நாங்கள் உணர வேண்டும். சாதனை முக்கியம். அதற்குரிய விளக்கம், இந்த சாதனையை ஊக்குவதற்குரிய விளக்கமும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் உண்டு. ஆகவே கிரியா பாபாஜி எங்களுக்கு என்ன செய்கின்றார்? நீங்கள் பயிற்சி செய்தால் அவர் உங்களுக்கு சொல்கின்றார், உங்களுடைய சுமைகளை என்னிடம் மனதால் தந்துவிட்டு, நீங்கள் அவரால் கையளிக்க முடியாது, மனதால் கொடுத்து விட்டு நீ உன்னுடைய பயிற்சியில் வேறு நடை போடு, நான் உன்னுடைய சுமையை தாங்கின்றேன் என்றார். அதை உள்ளுணர்வாக அதனுடைய அர்த்தம் என்னென்று புரிந்து நீங்களே பாபாஜிக்கு அதை கொடுத்து கொடுத்து நீங்கள் அந்த ஏணியை பிடித்து நீங்கள் என்றால் நாங்கள் எல்லோரும் மேலே வர வேண்டும். பாபாஜி அதுக்கு தயாராக இருக்கின்றார். அதற்கு ஒரு உபமானமும் கொடுத்திருக்கின்றார் தன்னுடைய புத்தகத்தில். ஒரு கடற்கரையில் தானும் ஒரு சாதகரும் நடக்கின்றார்கள். அந்த சாதகர் நடந்து கொண்டு போகும் போது கீழே பார்க்கின்றார், 4 கால்கள், 2 இருவர் நடப்பது அந்த அடித்தளம் அந்த மண்ணில் தெரிந்து கொண்டு வருகின்றது. திடீரென்று 2 பாதத்தை காணவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் நாங்கள் புரண்டு கொண்டிருப்பதால் அந்த சாதகர் நினைக்கின்றார், பாபாஜி என்னை கைவிட்டு விட்டார், இதோ என்னுடன் வருகின்றார் என்று நினைத்து கொண்டு பயணம் செய்தேன். அவருடைய செயல்முறை பயிற்சியிலும் அவர் சொன்ன விடயங்களிலும் திடீரென்று அவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று நினைத்து அதை ஊர்ஜிதம் செய்து பாபாஜியிடம் அதை மனதினால் குறை சொல்கின்றார், நீங்கள் என்னை இப்படி விட்டுவிட்டு போய்விட்டீர்களே என்று. அதற்கு பாபாஜி சொல்கின்றார், நான் விடவில்லை, வரும் வழியில் நீ விழுந்து விட்டாய், உன்னை தூக்கி கொண்டு நான் நடக்கின்றேன், அந்த இரண்டு பாதங்களும் என்னுடைய பாதங்கள், உன்னுடையது அல்ல. இதை அருமையாக குருமார்கள் சொல்வார்கள். இந்த உதாரணம் பல இடங்களிலும் பல அருளாளர்களும் பேசப்பட்டிருக்கின்றது. இங்கு நாங்கள் அறிய வேண்டியது என்ன? நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பதால் நம்பிக்கையின்மை இன்மைதான் கூட இருக்கின்றது. ஆனால் அவர் அதை உணர்த்துவார், அவர் வழி நில்லுங்கள், அவர் அதை உணர்த்துவார் என்பது குருமார்களுடைய செய்தி. என்னுடைய செய்தி அல்ல, அவர்களுடைய செய்தியை உங்களுடன் பகிர்கின்றேன். ஆகவே நாங்கள் எல்லோரும் அதன் வழி நிற்போம். இந்த நான் எனது என்ற நிலையை நாங்கள் குறைத்து கொண்டு போக வேண்டும். அதற்குத்தான் சைவ சித்தாந்த பயிற்சியும் சைவ சித்தாந்த வழிமுறைகளும் கிரியா யோகா செயல்முறை பயிற்சியும் இரண்டும் கிடைத்த ஆன்மாக்கள் நாங்கள். ஆகவே நான் எனது என்பது இல்லை என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் புரிந்துவிட்டது. ஆனால் மீண்டும் உலரத்தான் பார்க்கின்றோம் உலகத்தில். இருக்கட்டும், சிறிது சிறிதாக நாங்கள் முன்னேறி சரியான இடத்தில் பாபாஜியுடன் தொடர்ந்து செல்வோம். ஆனால் பாபாஜி உங்களை விட்டுட்டு போக மாட்டார் என்பதற்காகத்தான் இந்த ஓமான வரலாறு சொல்லப்பட்டது. ஆகவே பாபாஜி எங்களுடன் எப்பவும் இருக்கின்றார். இந்த அடிப்படையில் தான், சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்த அடிப்படை தான் இது. அதே போல்தான் பரம்பொருள் தான் எல்லாம் செய்கின்றான், அவன் எங்களுடன் தான் இருக்கின்றான். ஆனால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மூலம் மறைத்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கின்றான். என்னத்திற்காக? இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இச்சையில் இச்சைப்படுகின்றது, அது கட்டாயம் தேவை. அதன் மூலம்தான் இறைவன் வினையை ஆற்ற வைக்கின்றான், அதன் மூலம்தான் அனுபவத்தை தருகின்றான், அதன் மூலம்தான் நாங்கள் மேல்நிலைக்கு செல்வதற்கு அவன் உதவுகின்றான். ஆகவே எல்லாம் சரியான முறையில் தான் நடக்கின்றது. ஆனால் என்ன வித்தியாசம்? இறுதியாக எங்களுக்கு இது என்ன மாதிரி நடக்கின்றது என்பது சிறிது சிறிதாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து புலப்பட்டு விட்டது. இனி நாங்கள் அதை கேட்டுவிட்டோம், சிறிது சிறிதாக சிந்தித்து தெளிந்து சத்குரு கிரியா பாபாஜியின் அருளால், ஏனென்றால் அவர் எப்போவும் எங்களுடனே வந்து இறைவனுக்கும் எங்களுக்கும் இடையில் சத்குருவாக இருந்து எங்களை வழி நடத்துகின்றார், அவர் உதவி மூலம் பதிஞானத்தை எட்டுவோம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை அவருக்கு காணிக்கையாக என்று அவருடைய பிறந்த நாளில் கொடுத்து நாங்கள் எல்லோரும் அதன் வழி நிற்போம் என்று கேட்டு இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபா. இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சிறிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ரவனையா, நீங்கள் பேசலாம். ஓம் கிரிய பாபாஜி
நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்று கிரியா பாபாஜி அவர்கள் அருராமத்தில் வந்து மோகன் சித்தமே சந்தித்தமையும், அதன் பின்பு அவ்விடத்தில் அமைக்கப்பட்ட ஆலயத்தில் கொழும்பு கிரியா பாபாஜி சாதகர்கள் வந்து ஆலை அதில் அபிஷேகம் செய்தமையும், அதன் பின்பு யாகத்தில் கலந்து கொண்டமையும், அதன் பின்பு இப்பொழுது எல்லா கிரியா சாதகர்களும் கணேடியன் பாபாஜியில் இருந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாபாஜியின் பிறந்த நாள் நிகழ்வுகளை கேட்டு கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. அது மாத்திரமல்ல, இந்த வரப்பிரசாதம் என்ற கொழும்பு கிரியா பாபாஜி சாரலுக்கு மிகப்பெரிய நன்மையை தருகின்றது. அவர்கள் இதுவரை காலமும் பாபாஜியை பற்றி கேள்விப்பட்டிருந்ததை எவ்வாறு அவர்கள் அதில் உள்ள உண்மைகளை உணரக்கூடிய நிலையை இன்றைய சற்சங்கத்திலிருந்து கிடைத்திருக்கும் என நினைக்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய
ஓம்
பாபாஜி
பாபாய்
நமோம்,
நமோ
ஓம்
சிவாய
சிவாய நமோ.
நமோ.
நன்றி இறைவனையா. இறைவனையா கொடுத்தது மிகவும் அற்புதமான செய்தி, அதை நேற்றே கொடுத்திருந்தோம். ஆனால் இதில் வெற்றி பெற்றது யார்? சத்குரு கிரியா பாபாஜி. ஏனென்றால் 2 நாட்களாக கொழும்பில் அடைமழை, ஒருவரும் ஒருடமும் செல்ல முடியாத நிலை. இலங்கையில் மாத்திரமல்ல இந்தியாவிலும் அவர்கள் இந்த பயணத்தை போட்டிருந்தார்கள். ஆனால் ஒரு நிலையில் அவர்களுடைய மனம் ஊஞ்சலாடியது. ஏனென்றால் தெருக்கள் மூடப்படுகின்றன, மழை கொட்டுகின்றது, இது சாத்தியமா என்று அதை என்னுடன் பேசினார் 2 நாளைக்கு முதல். ஆகவே என்னுடைய ஒரு அனுபவத்தை அவருடன் பகிர்ந்து கொண்டேன். சென்னையில் உதயபோல் ஒரு புயலில் 5 வருடங்களுக்கு முன்னால் ரோட்டில் ஒருவரும் இல்லாத நேரத்தில் நானும் என்னுடைய சாரதி கிரியா சாரதியாக இருக்கும் சின்னத்துறை சேரும் சேர்ந்து சாந்தோம் சென்று இந்த நிகழ்வை நடத்தினோம். அடைமழையின் போது சாந்தோமுக்குள் இருக்கும் மரமே முறிந்து கிடந்தது. இருப்பினும் அந்த நோக்கம்தான் எங்களுக்கு முக்கியம். அதில் தான் அதை அந்த அனுபவத்தை தான் நாங்கள் எடுக்கின்றோம். மழை பெய்யலாம், புயல் அடிக்கலாம், எதுவும் அடிக்கலாம். சத்குரு கிரியா பாபாஜியின் தொண்டிலிருந்து சிறிதளவாவது வலுவாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அவரிடம் வேண்டி 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 அழுந்தி 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 அந்த தொண்டை செய்யும் போது அந்த முடிவு நிலை உலக மக்களுக்கு கிடைக்காது, ஆனால் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் உணர வேண்டும். அதற்குரிய ஒரு சிறிய விடயம்தான் இன்று அவர்கள் இவ்வளவு புயலிலும் கூட சந்தோஷமாக அதை முடித்து திரும்பி கொண்டிருக்கும் தருணம் இதை கொடுக்கின்றார்கள். இப்போது அவர்கள் நிச்சயமாக ஒரு ஆனந்த நிலையில் இருப்பார்கள். இதுதான் உண்மை. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய. அடுத்ததாக இணைப்பில் கார்த்திகேயன் ஐயா இருக்கின்றீர்கள். இன்றைய பாபாஜியின் பிறந்த தினத்தில் உங்களுடைய கருத்துக்காக எல்லோரும் இருக்கின்றோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமா.
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையால் சிறப்பான முறையில மாணவர்களுக்கு கேட்ட கேள்விக்கு சிறப்பான முறையில நம்ம கிரியாயோகம் மட்டும் பயின்று இருந்த காலம் போக சைவ சித்தாந்தத்தையும் பாபாஜி நமக்கு கொடுத்து அந்த கருணை அடிப்படையில நம்மள பல சிந்தனைக்கு உள்ளாக்கி ஏன் நம்ம இந்த பயிற்சி செய்கிறோம், இந்த கருவிகள்லாம் எப்படி நமக்கு வேலை செய்யுது, மனம் புத்தி சித்த அகங்காரம்லாம் எப்படி வேலை செய்யுது, பதி என்றால் என்ன, பசு என்றால் என்ன, பாசம் என்றால் என்ன, உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, அதுக்குள்ள நாம எப்படி இயங்கிட்டு இருக்கிறோம் என்ற கருத்தெல்லாம் அந்த சைவ சித்தாந்தத்துல கொடுக்கங்களை நமக்கு வாரந்தோறும் அந்த சத்சங்கம் மூலியமா பாபாஜி தெரியப்படுத்துறது அளவாக இன்னைக்கு அதையும் தாண்டி ஒரு தெளிவான அது கற்கிறோம். இது எப்படி நமக்கு வந்து கிடைச்சிது, இது யாரால கிடைச்சிது, ஏன் கிடைச்சிது என்ற உதாரணங்கள்லாம் பாபா பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய காலத்துல இத தெளிவான முறையில இன்னைக்கு பாபாஜி இந்த சத்சங்கம் மூலமா கொடுத்திருக்கார். நன்றி. எல்லாரும் அதை கேட்டு இன்புட்டு இன்னும் சிறப்பாக உங்களுடைய சாதனாவை பெருக்கி சைவ சித்தாந்த கருத்துக்களை நிறைய உள்வாங்கி கேள்வியா சில விஷயங்களை கேட்டு உங்களை தெளிவுபடுத்தி பிறரையும் வாழ வச்சு நீங்களும் வாழ்ந்து பாபாஜிக்கு நன்றி சொல்வோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக வளமை போலவே சத்குரு கிரியா பாபாஜி பரம்பொருளின் ஆசியுடன் உங்களுடைய சுருக்கம் இருந்தது கார்த்திகேயா. அதில் இறுதியாக சொல்லப்பட்ட வசனம் பாபாஜியின் தங்க விதிகளையும் இன்று ஞாபகப்படுத்துகின்றது. இறுதியாக நாங்களும் சந்தோஷமாக உலகில் வாழ்ந்து கொண்டு மற்றவர்களையும் வாழும் நிலையை எங்களால் முடிந்தளவு இயக்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவை ஒன்றும் எங்களது அல்ல என்று இந்த நான் எனதில் இருந்து விடுபடுவதற்குரிய அடிப்படை நிலை, அந்த நிலையைத்தான் கிரியா யோகத்தில் பாபாஜி அவர்கள் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்ற 4 தங்க விதிகளில் முதல் 2 விதிகளை எங்களை அதில் இருக்க சொல்கின்றார். அன்பிலும் தோன்றிலும், அந்த அன்பிலும் தோன்றிலும் இருக்கும் போதுதான் அது உயர்ந்து கொண்டு போகும் போதுதான் கார்த்திகேயன் ஐயா சொன்ன அந்த வசனம் உண்மையாகின்றது என்பது பாபாஜியின் பிறந்த தினத்தில் மீண்டும் பறைசாற்றுகின்றது. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது நாங்கள் கேள்வி